நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8.
கர்த்தரை மகளுக்கவர் சொன்னது போல் அந்த முனியாபிராமோட ஜனமதன் பால் மூர்பிதாக்களுக்கு அவர் சொன்னது போல் அந்த முனியாபிராமோட ஜனமதன் பால்
நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி 1 கொரிந்தியர் 9 அதிகாரம்.
கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 8 அதிகாரத்தில் கோயிலிலே படைக்கப்பட்ட மாம்சத்தை புசிப்பதை குறித்து ஒரு கிறிஸ்தவனுடைய சுதந்திரம் என்ன என்பதை பவுலப்போஸ்தலன் கூறினார். அங்கு அவர் இப்படி செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற தெளிவான விதிகளை எடுத்துக் கூறினார். ஆனால் சந்தேகத்துக்குரிய பிரச்சனைக்குரிய காரியங்களிலே விசுவாசியினுடைய நடக்கையும் எண்ணமும் உடன் விசுவாசிகளை மதிக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது கிறிஸ்தவ சுதந்திரத்திலே எல்கை இருக்கிறது, அளவு இருக்கிறது. அதை இவ்விதமாக கூற வேண்டுமானால், உன் கையை நீ எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சுற்றலாம், ஆனால் மற்றவருடைய மூக்கு தொடங்கும் இடத்திலே உன் சுதந்திரம் முடிந்து போகிறது என்று கூறலாம். மற்றவர்களை பாதிக்காத வரை நாம் எதையும் சுதந்திரமாக செய்யலாம். இந்த விதியை பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே பலமுறை குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, மீண்டும் 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று கூறுகிறார். தொடர்ந்து அவர், ஒவ்வொருவனும் தனக்குரியவைகளை மாத்திரம் நாடக்கூடாது, தன்னுடைய அயலகத்தாருடைய நன்மையையும் தேட வேண்டும் என்று கூறுகிறார். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கிறிஸ்தவ சுதந்திரத்திலே எல்கை குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் மற்றொரு பகுதியிலே கிறிஸ்தவ சுதந்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூறுகிறார். அங்கு அவர் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தையே உதாரணமாக எடுத்துக் கூறுகிறார். அது அவரது அதிகாரப்பூர்வமான உரிமை. தன்னுடைய உரிமையானது சபையினால் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். சபையின் போதகர், சுவிசேஷ ஊழியர் என்ற முறையில் சபையானது தன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உரிமை பவுலுக்கு இருந்தது. இப்படி தன் சொந்த காரியங்களை எடுத்து கூறி பவுலப்போஸ்தலன் கிறிஸ்தவ சுதந்திரத்தை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். அநேக இடங்களிலே அவருடைய அப்போஸ்தல அதிகாரத்தை குறித்து அவரிடத்திலே சவால் விட்டதினாலே அவர் இதை தற்காத்து பேசுகிறார். 1 கொரிந்தியர் 9:1
நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாயிருக்கிறீர்கள் அல்லவா?
பவுலப்போஸ்தலனுடைய இந்த கேள்விகள் ஆம் என்ற பதிலை உள்ளடக்கியுள்ளது. பவுல் ஒரு அடிமை அல்ல, சுயாதீனன். பவுல் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார். அப்போஸ்தலனுடைய முதலாவது தகுதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்தவனாக தரிசித்தவனாக இருக்க வேண்டும். அந்த தகுதி பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது. கொரிந்து விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கு எடுத்துக்காட்டுகள், அவர்களே அதற்கு சாட்சிகள். அவர்கள் இன்று இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், சபையாக இருக்கிறார்கள் என்றால், அன்று பவுலப்போஸ்தலன் அங்கு கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்ததுதான் காரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலம் பவுலப்போஸ்தலனை கொண்டு கொரிந்து பட்டணத்திலே செய்த பலத்த கிரியைகள் அதற்கு சாட்சிகள். அப்போஸ்தல அடையாளங்கள் கொரிந்து சபையிலே பவுலப்போஸ்தலன் மூலமாக வெளிப்பட்டிருந்தது. 1 கொரிந்தியர் 9:2
நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்களே.
இங்கு பவுலப்போஸ்தலன் ரோமர் 15:21 நினைவுபடுத்துகிறார். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் என்று கூறினாரே, மற்ற அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவித்த இடங்களிலே பவுலப்போஸ்தலன் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. ஏன்? ரோமாபுரிக்கும் தான் இந்த காரணத்தினால் தான் போக தடைப்பட்டேன் என்று அதை தொடர்ந்த வசனத்தில் கூறுகிறார். எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் வரை பூரணமாக சுவிசேஷத்தை பவுல அப்போஸ்தலன் பிரசங்கித்ததிலே கொரிந்து ஒரு முக்கியமான இடம். அங்கு 18 மாத காலம் பவுல அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையிடுகிறார். 2 கொரிந்தியர் 3:2 எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள்தானே என்று பவுல் கூறுவதை நாம் காணலாம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 9:3-4
என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா?
இங்கு பவுல அப்போஸ்தலன் மாறுத்தரம் என்று கூறுகிறார். அதாவது தன்னிடத்தில் கேள்வி கேட்பவர்களுக்கு அவர் பதில் கூறுபவராக மாத்திரமல்ல, தன்னை தற்காத்துக் கொள்பவராகவும் காணப்படுகிறது. தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து குற்றம் சாட்டுபவர்கள் முன்பாக நீதிமன்றத்திலே தனக்காக வாதாடும் ஒருவனாக பவுல் இங்கு காணப்படுகிறார். என்னை பரீட்சித்து பார்ப்பவர்களுக்கு நான் கொடுக்கும் பதில் என்று தன்னுடைய தற்காப்புக்கான பதிலை கொடுக்கிறார். என்ன பதிலை கொடுக்கிறார்? புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு புசிக்கவும் குடிக்கவும் அதிகாரம் இருந்தது. அதற்கு அப்போஸ்தலனுக்கு தேவையான சுதந்திரம் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனாக இருந்து இதை செய்யலாமா, இதை புசிக்கலாமா, இதை குடிக்கலாமா என்று கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அப்படி மற்றவர்கள் ஊழியக்காரனுடைய சுதந்திரத்தை அபகரிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 8:13 பவுல் அப்போஸ்தலன் ஒரு அறிக்கையை விடுத்தார். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் என்று அறிக்கை விடுத்தார். மாம்சம் புசிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவர் மாம்சம் புசிக்கப் போவதில்லை. இது அவருடைய சுய விருப்பத்தை அவர் உபயோகிப்பதாகும். ஒருவனுக்கு செய்ய அதிகாரம் இருந்தும் அதை செய்ய வேண்டாம் என்று தெரிந்து கொள்வது ஒருவனுடைய சுய விருப்பம். மற்றொரு வார்த்தையில் கூற வேண்டுமானால் அது ஒரு உயரமான சுதந்திரம், மிக மிக உயரமான சுதந்திரம் என்று நாம் கூற வேண்டும். நாம் ஒன்றை செய்ய முடியாமல் இருக்கும் போது அதை செய்யாமல் இருந்தால் நம்முடைய சுய இஷ்டத்தை நாம் அங்கு பயன்படுத்தவில்லை. நாம் ஒன்றை செய்ய நம்மால் முடியும் போது அதை செய்யாமல் இருக்க நமக்கு நாம் தெரிந்து கொண்டால் அது நம்முடைய சுய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. பவுல அப்போஸ்தலனுக்கு புசிக்க குடிக்க உரிமை இருந்தது, ஆனால் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாகாமல் இருப்பதற்காக நான் என்றைக்கும் மாம்சம் பூசியாமல் இருப்பேன் என்று அவர் சுய இஷ்டமாக தீர்மானிக்கிறார். 1 கொரிந்தியர் 9:5
மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா?
இங்கு கர்த்தருடைய சகோதரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் மரியாளுக்கு பிறந்த யாக்கோபும் யூதாவும் ஆவார்கள். இவர்கள் இருவரும் திருமணம் ஆனவர்கள். அது மாத்திரமல்ல, பேதுருவும் திருமணமானவர். அவர்கள் ஊழியத்துக்காக பிரயாணத்தில் கடந்து செல்லும் போது தங்களுடைய மனைவிமாரை தங்களோடு அழைத்துச் செல்வது வழக்கம். அப்படி அவர்கள் செய்தார்கள். ஆனால் பவுல அப்போஸ்தலன், அதே உரிமை எனக்கு இருக்கிறது, ஆனால் ஊழியம் தடைபடாதபடிக்கு, ஊழியம் இன்னும் அதிகமாக விருத்தி அடையத்தக்கதாக நான் மனைவி இல்லாமல் இருப்பதையே தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். இன்று அநேக இடங்களிலே ஊழியர்கள் தங்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு வராவிட்டால்தான் என்ன, ஏன் அழைத்து வரவில்லை என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஊழியர்களை குறித்து கேட்கப்படும் கேள்விகள் மிகவும் வேடிக்கையாக காணப்படும். சில இடங்களிலே ஊழியருடைய மனைவி பிள்ளைகளுடைய படிப்பின் காரணமாக ஊழியருடன் ஊழியத்துக்கு கடந்து செல்லாவிட்டால் சில பரிசுத்தவான்கள் அம்மா ஏன் வரவில்லை என்று கேட்பார்கள். அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்படியே ஊழியக்காருடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியதாகிவிட்டால் ஊழியக்காருடைய மனைவியும் ஊழியத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் கடந்து செல்வார்கள். அப்பொழுது யாராவது ஒருவர், நீங்கள் ஏன் எங்கு போனாலும் உங்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இது இயற்கை. என்ன செய்தாலும் கேள்வி எழத்தான் செய்யும். பவுல அப்போஸ்தலனும் இதுபோன்ற கேள்வியை சந்திக்கிறார். ஆனால் அவர் என்ன கூறுகிறார்? மனைவியாகிய சகோதரியை அழைத்துக் கொண்டு செல்வது என்னுடைய உரிமை, அதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று கூறுகிறார். ஆனாலும் அவர் தனியாக இருக்க தீர்மானித்திருந்தார். பவுல அப்போஸ்தலன் ஊழியத்தில் ஒரு முன்னோடியாக கடந்து சென்று ஊழியத்திற்காக பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார். ஆதலால் அவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தொடர்ந்து 6 வசனத்திலே என்ன கூறுகிறார்?
அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை?
பர்ணபாவும் தானும் வீட்டில் இருக்க விரும்பினால் வீட்டில் இருக்கலாம். இன்னொரு விதத்தில் கூற வேண்டுமானால், நாங்கள் ஊழியக்காரனாக கடந்து செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஊழியக்காரனாக கடந்து செல்லாமல் வீட்டிலே இருந்திருந்தால் எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம் என்று கூறுகிறார். பவுலப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்திலே கூடார தொழில் செய்தார் என்று அப்போஸ்தலர் 18:3 வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் தனக்காக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் கைத்தொழில் செய்கிறோம் என்று கூறிய பவுல் இப்போது தொடர்ந்து ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். 7-11
எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா?
இன்று சம்பளம் பெறாமல் யாராவது இராணுவத்தில் வேலை செய்வார்களா? இல்லை. மந்தையை மேய்க்கிறவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பது இயற்கையான ஒன்று. கிராமப்புறங்களிலே மாட்டை உபயோகித்து நெல்லை போரடிப்பதை நாம் பார்த்திருக்கலாம். சிலர் மாட்டின் வாயை கட்டமாட்டார்கள், ஆனால் பொதுவாக மாட்டினுடைய வாயை கட்டிவிடுவார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக பிரமாணத்தை எடுத்துக் கூறும்போது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று உபாகமம் 25:4 கூறியிருக்கிறார். நெல்லை போரடிக்கும் போது மாடு வைக்கோல் சாப்பிடுவதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது. அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தேவனே கட்டளை கொடுத்திருக்கிறார். இங்கு பவுலப்போஸ்தலன் தேவன் மாட்டுக்காக அந்த கட்டளையை கொடுக்கவில்லை, ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காக கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். அதாவது வேத வசனத்தை மக்களுக்கு போதிக்கிறவர்கள் ஞான நன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து இம்மைக்குரிய நன்மைகளை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. விசுவாசிகள் கொடுத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு கூறவில்லை. விதைக்கிறவனுக்கு அறுக்க உரிமை இருக்கிறது என்று கூறுகிறார். இன்று நாம் காணும் ஊழியக்காரர் பொதுவாக பல அமைப்புகளில் இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். அதன் மூலம் முறைப்படி ஊதியங்களை பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் தான் ஊழியக்காரருக்கு சம்பளம் கொடுக்கிறோம் என்று விசுவாசிகள் நினைப்பது தவறு. அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பது அவர்கள் ஆவிக்குரிய நன்மையை, அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆவிக்குரிய நன்மையை கொடுக்கும் ஊழியக்காரர் சரீரப்பிரகாரமான நன்மையை எடுத்துக்கொள்ள அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து 12 பாருங்கள்.
மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாத படிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம்.
பவுலப்போஸ்தலனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது, அவர் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகிக்கவில்லை. சகோதரனை நேசிப்பதனால் அவனுக்கு இடரல் வராதபடிக்கு தன்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பது விசுவாசியில் எதிர்பார்க்கப்படும் உயர்ந்த கிறிஸ்தவ பண்பு என்று பவுல் கூறுகிறார். இங்கு அதைவிட உயர்ந்த ஒரு பண்பை அவர் எடுத்துக் கூறுகிறார். அது என்ன? சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்கிறவர்களுக்காக நான் எல்லா பாடும் படுகிறேன் என்று பவுல் கூறுகிறாரே, அது கிறிஸ்தவ பண்புகளில் மிகச்சிறந்தது. சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? 13 பவுலப்போஸ்தலன் எண்ணாகமம் 18:8 தேவன் கொடுத்த கட்டளையை நினைவுபடுத்துகிறார். பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்று எடுத்துக் கூறுகிறார். அதுபோலவே சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருப்பதாக 14 பவுல் கூறுகிறார். ஆனால் தன்னுடைய சுதந்திரத்தை அவர் ஒன்றையும் பயன்படுத்தவில்லை என்பதை 15 கூறுகிறார். புசிக்க குடிக்க இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, மனைவியாகிய ஒரு ஸ்திரியை கூட்டிக் கொண்டு திரியும் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, ஞான நன்மையை விதைத்து சரீர நன்மையை எடுத்துக்கொள்ளும் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்று கூறுகிறார். தன்னுடைய எல்லா சுதந்திரத்தையும் அவர் ஏன் விட்டுக் கொடுத்தார், எதற்காக விட்டுக் கொடுத்தார் என்பதையும் பின்வரும் வசனங்களில் அவர் விவரிக்கிறார். இவை எல்லாவற்றையும் நான் சுவிசேஷத்திற்காக விட்டுக் கொடுத்தேன் என்கிறார். 16-18
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதைப்பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன்.
தமஸ்கு வீதியிலே தன்னை சந்தித்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, தன் பாவத்தை மன்னித்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துக் கூற பவுல் தன்னை அர்ப்பணித்து விட்டார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்கும் கேள்வி இன்னும் அவருடைய உள்ளத்தில் துணித்துக் கொண்டே இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்னுடைய கடமை, பிரசங்கியாதிருந்தால் எனக்கு சாபம் என்று கூறுகிறார். சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவில் கிடைக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கும் நாம் அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக நாம் எடுத்துக்கொள்கிறோமா? நாம் கொடுக்க முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. நீதிமொழிகள் 11:26 தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வாசிக்கிறோம். நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை நமக்கு மாத்திரம் அடக்கி வைப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. நாம் ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். இது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. இதை நாம் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். பவுலப்போஸ்தலன் செலவில்லாமல் சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்று கூறுகிறார். நாமும் சுவிசேஷத்துக்காக மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருப்போமாக. சுவிசேஷத்துக்காக நாம் செலவிடுகிறோமா? மறுபடியும் நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷத்துக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:19-23 பவுலப்போஸ்தலன் தன்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாத்திரமல்ல, அதை அடிமையாகவும் பயன்படுத்துகிறார். எப்படியாவது ஒரு சிலரை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யூதருக்கு யூதரைப் போலவும், நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் தன்னை ஆக்கிக் கொள்கிறார். சுவிசேஷத்தில் தனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதே பவுலுடைய நோக்கம். நமக்கு சுவிசேஷத்தில் பங்கு வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? அப்படியானால் நாம் இந்த சுவிசேஷத்துக்காக என்ன செய்கிறோம்? 24-27 பாருங்கள்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய்ப் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக விரும்பும் பவுல் அதற்காக தனது சுதந்திரத்தை அடிமையாக ஒப்புக் கொடுத்தார். நம்மையும் இந்த பந்தய சாலையில் ஓட அழைக்கிறார். அதுவும் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும் என்று அழைக்கிறார். அதற்காக நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவில்லாத கிரீடத்தை பெற விரும்பும் நாம் நிச்சயமுள்ளவர்களாக ஓட வேண்டும். பிலிப்பியர் 3:12 கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்றும், 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றும் பவுல் கூறுகிறார். நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுவோம், லக்கை நோக்கி ஓடுவோம். அதற்காக நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்முடைய முழு சரீரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஓடுவோம். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடுவோம். ஜெபிப்போம். நேசிக்கிறீர்கள் அன்பின் பரமத்தகப்பனே, பவுலப்போஸ்தலன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சுதந்திரத்தையும் சுவிசேஷத்துக்காக விட்டுக் கொடுத்தது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்து தன்னையே அடிமையாக்கி கொண்டாரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷத்தினால் ஞான நன்மைகளை பெற்ற நாங்கள் அந்த சுவிசேஷத்துக்காக எங்களையே செலவழிக்க உதவி செய்யும். நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த நாளிலும் ஒரு சில ஆத்மாக்கள் ஆண்டவரை உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
உங்களிடம் கண்டு கொண்டோம் கண்மலை வெடி பதனு உங்களிடம் கண்டு கொண்டோம்
இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆதியாகமம் 15:1.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.